அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உடல் படைத்து உயிர் கொடுத்து செயல் முடிக்கும் திறம் அமைத்து நமது வினைகளின் மூலவனாய் இருப்பவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, அனைத்தையும் கடந்தவனே, இணை துணை அற்றவனே, எவரையும் பெறாதவனே, எவராலும் பெறப்படாதவனே, ஏகனேயா அல்லா, உம் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியம் நிறைந்த ஓர் இடத்தில் இறை தேடி இந்த நாட்டிற்கு வந்த நீங்கள் அந்த இறையை தேடி இங்கே இபாதத்து செய்வதைப் போல வந்து அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் கூட்டுவித்த வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சங்கைக்குரிய உலமா பெருந்தகைகளே, அன்பு சகோதரர்களே, இட்டை தினம் யாரை பார்த்தாலும் யாரிடம் கேட்டாலும் ஏதாகிலும் ஓர் குறைபாட்டை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதே பார்க்கிறோம். எல்லா வகையிலும் முற்றிலும் திருப்தி அடையாத அல்லது வெற்றி காணாத அல்லது தோல்வியிலே துன்பத்திலே அவலத்திலே அவதிப்படுகிற ஒரு மனநிலையிலே, விரக்தியான மனநிலையிலே, அதிருப்தியான ஒரு மனநிலையிலே ஒவ்வொருவரும் அல்லாடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஏன், எதனால் ஏற்பட்டது? இப்படி அல்லல் படுவதற்கும் அவதிப்படுவதற்கும் நைந்து வாடுவதற்கும் வதங்கி ஒடுங்குவதற்குமா நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறான்? இப்படி வேதனைப்பட்டு வெந்து நொந்து சாக வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான்? சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. அங்கே அற்புதமான இயற்கை ஓவியங்களை எல்லாம் திட்டி வைத்திருந்தார்கள். அற்புதமான இயற்கை ஓவியங்களை தீட்டி வைத்திருந்தார்கள். வந்தவர்களை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதிலும் ஒரு குறிப்பாக ஓர் ஓவியத்தின் முன்னால் நின்று மெய்மறந்து நின்று பார்த்தார்கள். சூரிய அஸ்தமனத்தை தத்ரூபமாக வரைந்து வைத்திருந்த அந்த ஓவியத்தை பார்த்து, ஆகா, அற்புதம், அற்புதம், தத்ரூபமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஓவியத்தையே பார்த்து பார்த்து மெய்மறந்து நின்றார்கள் பல பேர். உண்மையிலேயே அந்த ஓவியம் மாட்டப்பட்டிருந்த இடத்திற்கு பக்கத்திலே இருக்கிற ஜன்னலிலே நீங்கள் பார்த்தால் உண்மையாகவே அங்கே சூரிய அஸ்தமனம் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம். இதை காட்டிலும் அது அற்புதமாக, இதை காட்டிலும் அது அற்புதமாக அங்கே சூரியன் அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் அந்த உண்மையாகவே மறைந்து கொண்டிருக்கிற அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்க மனமில்லை, இந்த ஓவியத்தை பார்த்து மெய்மறந்து போகிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். நாம் நிஜமாக வாழவில்லை, நிழலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மெய்யாக வாழவில்லை, பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசலாக வாழவில்லை, நகலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படைத்தவனுக்காக வாழவில்லை, படைக்கப்பட்ட வஸ்துகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலேதான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய இந்த மனிதன், அமைதியிலும் சந்தோஷத்திலும் திளைக்க வேண்டிய இந்த மனிதன் அவதியிலே வாடிக்கொண்டு பழத்தை விட்டு விட்டு தோலுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். பழத்தை விட்டு விட்டு தோலுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். அரிசி மணியை விட்டு விட்டு உமிக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். ஏன் இத்தகைய நிலை? ஏன் இந்த சிந்தனை தெளிவு இன்மை? எப்படி வாழ வேண்டும்? நம்முடைய மார்க்கம் மறுமைக்காக மட்டுமே வாழச் சொன்ன மார்க்கமா? இல்லை, இம்மையையும் செம்மையாக வாழச் சொன்ன மார்க்கம். இந்த இம்மையிலே எந்த அளவிற்கு செம்மையாக வாழ்கிறீர்களோ, எந்த அளவுக்கு விதைக்கிறீர்களோ, அந்த விதையின் அறுவடையைத்தான் மறுமையிலே நாம் சந்திக்கப் போகிறோம். இதே ஏன் இவ்வளவு துன்பப்பாட்டு? ஏன் இவ்வளவு வேதனை? நாம் செய்கின்ற காரியங்கள் எதுவுமே முழுமையாக முடிவடைவதில்லையே. வியாபாரத்திலே தோல்வி, வியாபாரத்திலே நஷ்டம், ஒரு பரீட்சையிலே வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், இங்கே வெளிநாடுகளிலே வந்து வேலை செய்கிறவர்களுடைய பல நிலை, அங்கே கல்வியை சரியாக கற்காத நிலை. நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவலை நிலை வருகிறது? சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலை ஏன் வருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்து தற்காப்பு போரை முடித்துக் கொண்டு திரும்பி வந்தார்கள். தற்காப்பு போரிலே கிடைத்த பொருள்களை எல்லாம் பங்கு வைத்தார்கள். அதிலே புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கத்து வாசிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கூடுதலாகவே பங்கு வைத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரிலே கிடைத்த பொருள்களிலே பங்கு வைக்கிற பொழுது சற்று கூடுதலாக மக்காவாசிகளுக்கு கொடுத்து விட்டார்கள். இதை பார்த்த மதினத்து இளைஞர்களுக்கு கோபம் அதிகமாயிற்று. அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். நேற்று வந்து சேர்ந்த இந்த மக்காவாசிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக கொடுத்து விட்டார்களே, நமக்கு கூடவே இருந்து அவர்களோடு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு குறைத்து கொடுத்து விட்டார்களே, அவருடைய ஊர் பாசமா, குலப்பாசமா என்றெல்லாம் அந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ளே தர்க்கித்துக் கொண்டார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பேச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதலுக்கு வந்து விழுந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் என்று கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். யாராயிலும் நாம் செய்ததிலே தவறு கண்டுபிடிப்பாரேயானால், தப்பு கண்டுபிடிப்பாரேயானால், ஒரு குறை சொல்லுவாரேயானால் எவ்வளவு கோபம் நமக்கு பொத்து கொண்டு வரும். இவன் யார் என்னை கேட்க? நான் அப்படித்தான் செய்வேன். இவன் யார் என்னை கேள்வி கேட்கிறது? ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, ஒழுங்கா இருக்க சொல்லு. வருமா இல்லையா? இந்த மனிதனுக்கு கோபம் வருகிறதா இல்லையா? எதற்காக இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, நாம் சொல்லுகிறோமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மிலே இணைந்திருக்கிறார்கள், நம்மிலே எப்படி பின்னி பிணைந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன உடனே நம்முடைய நாடி நரம்புகளிலெல்லாம் ஓடுகிற குருதியில் எல்லாம், நம்முடைய வாங்கி விடுகிற சுவாசங்களிலெல்லாம் இளைந்து பிணைந்து நம்மோடு ஒன்றாக கலந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் பெருமிதம் கொள்கிறோமே, அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றுகிறோமா என்பதை தானே சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்களா என்றால் இல்லை, அமைதியாக கேட்டுக்கொண்டார்கள், அமைதியாக கேட்டுக்கொண்டார்கள். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறாமல் போவதற்கு மிக அடிப்படையான முக்கியமான காரியம் என்ன என்பதை இந்த இடத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஏதாகிலும் ஒன்று நடந்து விடுமையானால், நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்து விடுமையானால், நமக்கு பிடிக்காத ஒரு பேச்சை எவரேனும் பேசிவிடுவார்கள் ஆனால் உடனே நாம் அதை எதிர்த்து மறுதளித்து பேசிவிடக்கூடாது, ஏசிவிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த அக்செப்டன்ஸ், அந்த தன்மை நம்மிலே வர வேண்டும். கண்ணாடி டம்ளர் உடைந்து விட்டது, பிள்ளை போட்டு விட்டான், உடனே என்ன செய்கிறோம், ஏன் போட்டாய், பிள்ளை அடி அடி என்றாடி, அதை துரத்தி கொண்டு அடிக்கும் பொழுது இவனுடைய காலிலும் குத்துகிறது, பிள்ளையுடைய காலிலும் குத்தி ரத்தகலம். தேவையா? என்ன அடித்தாலும் அந்த உடைந்த கண்ணாடியை இவன் திரும்பவும் பெற முடியுமா? அந்த பாட்டிலேயே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அக்செப்டன்ஸ். நடந்து முடிந்து விட்ட எதையுமே உங்களால் மாற்ற முடியாது. நடந்து முடிந்து விட்ட எதையுமே உங்களால் மாற்ற முடியாது, நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நடக்க போவதை தீர்மானிக்கிற மூளையுடைய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப நடந்தது ஒன்றை உடனடியாக அதை அக்செப்ட் செய்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தீர்கள் என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், எதுவுமே பதில் சொல்லவில்லை. பிறகு அந்த அன்சாரி தோழர்களை அழைத்தார்கள், அந்த அன்சாரி இளைஞர்களை அழைத்தார்கள். அழைத்து இப்படியெல்லாம் கேள்விப்பட்டனே, உண்மையா என்று கேட்டார்கள். அவர்கள் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதைப் போல மௌனித்து நின்றார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து திரும்பவும் கேட்டார்கள், நீங்கள் உங்கள் தரப்பு வாதங்களை சொல்லுங்கள், நானும் என் தரப்பு வாதங்களை சொல்லுகிறேன். இருவருடைய வாதங்களிலே எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்வோம், சொல்லுங்களேன் என்று சொன்னபோதும் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என் தரப்பு வாதமாக சொல்லுகிறேன், நீங்கள் அத்துணை வேறும் பல்வேறு கூறுகளாக பிரிந்து கிடந்த போது உங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தியது நான் அல்லவா? நீங்கள் பல்வேறு தெய்வங்களை வணங்கி அல்லல் பட்டுக் கொண்டிருந்த போது ஏகத்துவத்தினுடைய அடிப்படையிலேயே உங்களை ஒன்று கூட்டியவன் நான் அல்லவா? நீங்கள் வறுமை சூழலிலே வாடி கிடந்த போது உங்களை செழுமையான நிலைக்கு கொண்டு வந்தது நான் அல்லவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். சரி, நான் சொல்லிவிட்டேன் என் கருத்தை, உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று அவர்கள் அப்பொழுதும் அமைதியாக இருந்தார்கள். அப்போ அமைதியாக இருந்தார்கள், ஏன், உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள், நீங்களும் என்னை பார்த்து சொல்லலாமே, பிறந்த இடத்தில் உங்களால் இருக்க முடியாதபடி உங்களுடைய உறவினர்கள் துரத்திய போது அல்லாஹ்வுடைய சொல் கேட்டு இங்கு வந்தபோது உங்களை அடைக்கல பொருளாக ஏற்று உங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் நாங்கள் அல்லவா என்று நீங்களும் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுக்காரர்களே உங்களை வெறுத்து ஒதுக்கிய போது உங்களை விரும்பி ஆதரித்து அன்பு செலுத்துகிறவர்கள் நாங்கள் அல்லவா? உங்கள் உறவுக்காரர்களே உங்களுடைய உயிரை எடுப்பதற்கு முயற்சி செய்த போது உங்களுடைய உயிரை காக்கிற அந்த பாதுகாப்பு தன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் அல்லவா என்று நீங்களும் சொல்லலாமே, ஏன் நிற்கிறீர்கள் என்றார்கள். அருமை சகோதரர்களே, இந்த இடத்திலே சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்னொரு முன்மாதிரியை பார்க்கிறோம். என்ன, எப்பொழுது நடக்கின்ற ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறீர்களோ, உடனடியாக எதிர்க்கிறீர்களோ, அப்போதே நீங்கள் சிந்திக்கின்ற ஆற்றலை இழந்து போகிறீர்கள். சிந்திக்கிற ஆற்றலையே இழந்து போகிறீர்கள். உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையிலே உங்களால் எதையுமே சிந்திக்க முடியாதபடி போய்விடுகிறது. ஏனென்று சொன்னால், அப்பொழுது உங்களிடத்திலே ஆத்திரமும் வெறுப்பும் கசப்பும் தான் விஞ்சி இருக்குமே தவிர சிந்திக்கிற எண்ணம் தலை தூக்கி இருக்காது. அப்ப நடந்த ஒன்றை ஏற்றுக்கொண்ட உடனே, அமைதியாக ஏற்றுக்கொண்ட உடனே சிந்தனை தெளிவு பிறக்கிறது. அந்த சிந்தனை தெளிவு எப்படி ஆகிறது? தன் பக்கத்தின் நியாயத்தை மட்டுமல்ல, அடுத்தவர் பக்கத்தின் நியாயத்தையும் நம்மையே நினைக்க வைக்கிறது. இதுதான் முக்கியம். எப்ப ஒன்று நடக்கிற ஒன்றை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, ஒரு பிரச்சனைன்னு வருகிற பொழுது அந்த பிரச்சனை நடந்து விட்டது என்று தெரிந்தா, அந்த பிரச்சனையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக் கொள்கிறோமோ, அப்போதுதான் இந்த பிரச்சனையை உண்டாக்கிய உடைய பக்கத்துடைய நியாயங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய பக்கத்தின் நியாயங்களையும் வைக்க முடியும். ரெண்டுமே, அதாவது நாம எப்பொழுதுமே சண்டை போடுவது காயினுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே வைத்துக் கொண்டுதான், மறுபக்கத்தை பார்க்கறதே இல்லை. என்ன செய்தான் என்று சிந்தித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நாம எப்பொழுதுமே எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல, பொறுத்துக்கிறது இல்ல. எப்பொழுதுமே இந்த மனித சுபாவம் பழியை அடுத்தவர்கள் மீது சுமத்துவதுதான், பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத தன்மைதான். சத்தம் கேட்டது என்னடா? டம்ளர், கண்ணாடி டம்ளர் கீழே ஒடுந்து உடைஞ்சிருச்சுங்க. ஒரு சத்தம், என்னது? மேஜனை இடிச்சிருச்சு. யோசித்து பாருங்க நண்பர்களே, கண்ணாடி டம்ளர் இவன் கையில இருக்கும்போது, சீச்சி இவனுடைய முகம் எனக்கு பிடிக்கவில்லை, இவனுடைய கையில இருக்க மாட்டேன் என்று சொல்லி தானாக விழுந்து உடஞ்சது இல்ல. அந்த மேஜ வரட்டும், இந்த பக்கம் வரட்டும், இன்னைக்கு அவனுடைய முட்டியை பேத்துறேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அவன் இடித்தது. எவனாவது சொல்லுகிறானா, தவறிப்பு டம்ளரை கீழே போட்டு விட்டேன் என்று, தவறுதலாக வந்து மேஜை மீல இடித்துக் கொண்டேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறோம்? காரணம், அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லை. ஏதாவது ஒன்று நடந்தாலுக்கு பொறுப்பேற்கிற தன்மை நம்மள்கிட்ட இல்ல. நல்லது நடந்தா மட்டும் என்னாலதான் நடந்துச்சு, அது நன்மையான காரியமா நல்லதா வெற்றியா நடந்ததா, அதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிற நீ, ஒரு பிரச்சனை வருகிற போது, ஒரு தோல்வி வருகிற போது, அதை அடுத்தவர்கள் மீது சுமத்தத்தான் நினைக்கிற. அப்ப எப்படி ஒரு சிந்தனை தெளிவு? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு பக்கத்து நியாயங்களையும் அவர்களே பேசுகிறார்கள் என்று சொன்னால், அத்தகைய சிந்தனை தெளிவை நாம் பெறுவதா வேண்டாமா? யோசித்து பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், அது வந்துட்டாவே சிந்தனையிலே தெளிவு. சிந்தனையிலே தெளிவு வந்து விட்டால் என்ன ஆகிறது? சரியான முடிவு கிடைக்கிறது. அதையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். அடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாருமே அன்சாரி தோழர்களே, அந்த மக்கத்து வாசிகள் எடுத்து செல்வதெல்லாம் வெறும் பொன்னையும் பொருளையும் தான். எல்லாருமே மக்கத்து வாசிகள் எல்லாம் எடுத்து செல்வதெல்லாம் அன்சாரி தோழர்களே வெறும் பொன்னையும் பொருளையும் தான், ஆனால் நீங்கள் எடுத்து செல்வதோ என்னையே அல்லவா? இந்த உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் ஒரு வழியில் நடந்தாலும், நீங்கள் எந்த வழியிலே நடக்கிறீர்களோ அந்த வழியில் அல்லவா நான் வருவேன். எது பெரிது என்றார்கள். அத்தனை பேரும் அழுது கரைந்து அவருடைய கையை முத்தமிட்டு சென்றார்கள். சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே, நடக்கின்ற ஒன்றை உடனடியாக மறுதளிக்காமல் எதிர்க்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற போது நம்மிடத்திலே சிந்தனை தெளிவு பிறக்கிறது. இருபக்கத்து நியாயங்கள் நமக்கு தெரிகிறது. அந்த இருபக்கத்தின் நியாயங்களும் தெரிகிற போது தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிற ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆற்றலை பெறாத காரணத்தினாலே தான் இன்றைக்கு நாம் தோல்வியிலே துழண்டு கொண்டிருக்கிறோம். தோல்வியிலே துழண்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இந்த ஆற்றலை பெறாத காரணத்தால் தான். பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடம் கற்காததனால் தான். மனிதர்களிடத்திலே எழுதப்படிக்க கற்காதவர் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ்விடத்தினாலே கற்பிக்கப்பட்டவர் அல்லவா? அல்லாஹ்வினாலேயே கற்பிக்கப்பட்டவர் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாடத்தை நாம் கற்க மறந்தோம். ஆகையினாலே தான் இந்த விளைவு. செய்கின்ற காரியங்கள் கைகூடுவதில்லை, வேதனைப்படுகிறோம். எதை எடுத்தாலும் நஷ்டம் வருகிறது. எந்த காரியத்திலும் எதையும் செய்ய முடியவில்லை, தோல்வி வருகிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? நீ சரியானபடி உன்னுடைய மூளையை பயன்படுத்தவில்லை. கண்ட கண்ட எண்ணங்களினாலே உன்னுடைய மூளையை, உன்னுடைய மனதை நீ குப்பையாக்கி வைத்திருக்கிறாய். குப்பை கூலங்களினாலே உன்னுடைய மூளை சிதறி கிடக்கிறது, உன் கவனம் சிதறி கிடக்கிறது. சொல்லுவார்கள், ஜிக்ஜாக் என்கிற மேனரிலே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கே சிதறிந்து கிடக்கின்றன. பல்வேறு சிந்தனைகள் அப்படியே அலை வீசி பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி அலை வீசி பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த எண்ணங்களுக்கு மத்தியிலே உன்னால் சரியான சிந்தனையை, சரியான தெளிவை, சரியான முடிவை பெற முடியவில்லை. அப்படி சிதறுண்டு கிடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த சிந்தனையினுடைய தெளிவான நிலை இல்லாமல் சிதறி கிடக்கிற நிலையை எப்படி மாற்றுவது? இதை மாற்றிவிட்டாலேயே வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்று விட்டோம். நமக்கு பிடித்ததுதான் இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை. நாகூர் அலிஃபாவின் பாட்டு நமக்கு ரொம்பவும் பிடித்த பாட்டுதான். மூன்று நிமிட பாட்டுதான். அந்த மூன்று நிமிட பாட்டை ஒரு செகண்டு கூட கவனம் சிதறாமல் கேட்டவர்கள் இங்கே யாரேனும் உண்டா? யாரேனும் உண்டு என்று சொன்னால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். மூன்றே நிமிட பாட்டுதான். அந்த மூன்று நிமிட பாட்டை, நமக்கு பிடித்த பாட்டை, நாம் லைக்கிற பாட்டை ஒரு நிமிடம், ஒரு வினாடி கூட நம்முடைய கவனம் சிதாராமல் நம்மால் கேட்க முடியவில்லை. காரணம், அவ்வளவு சிந்தனை சிதறல்கள் நம்மிடத்தில். அதனாலே தான் சொன்னார்கள், மனம் ஒரு குரங்கு. வெறும் நம்ம வீட்டில், நம்ம வீட்டு பக்கத்திலே வசிக்கிற குரங்கல்ல, அது காட்டு குரங்கு. காட்டு குரங்கு மட்டுமல்ல, கல் குடித்த குரங்கு. கல் குடித்த குரங்கு மட்டுமல்ல, சிரங்கு பிடித்த குரங்கு. நம்ம மனசு இருக்கிறதே சிரங்கு பிடித்த, கல் குடித்த ஒரு காட்டு குரங்கு. ஒரு இடத்துல நம்ம இருக்க விடாது, இருக்க விடாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும், இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒருவர் கூட விடாமல் எல்லோருமே என்னுடைய உரையைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைத்தால் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் நான் தான். யார் யார் எந்தெந்த சிந்தனையில் உட்கார்ந்திருக்கிறார் என்று யாருக்கு தெரியும்? எல்லாருடைய பார்வையும் என்னை நோக்கி இருக்கிறது. என்ன, எப்போ முடிப்பாரு, போலாம், என்ன இந்த நேரம் போய் இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டு இருக்காரு, இருக்கலாம். ஆனா நாம ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? காரணம் என்ன? இங்க அத்தனை பேரும் இந்த பேச்சை கேட்டு திரும்பி விடுவார்கள் என்கிற எண்ணத்திலே, அல்லது சிந்தனை தெளிவு விடுவார்கள் என்கிற எண்ணத்திலேயா நாம் உட்கார்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகா அவங்களுக்கு உரிய ஸ்டைல்ல ஞான பிறந்தக சொன்னாங்க, அவங்களுக்கு உரிய ஸ்டைல்ல சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 950 ஆண்டுகாலம் வாழ்ந்து சத்திய பிரச்சாரம் செய்த அவர்களுக்கு கடைசியில அவர்களுடைய பேச்சை கேட்டு சத்திய மார்க்கத்தை கேட்டு கப்பலிலே ஏறியவர்கள் எண்ணிக்கை 90க்கும் கீழே. 950 ஆண்டுகள், 90 பேர்னா என்ன கணக்கு? வருஷத்துக்கு கணக்கு போட்டா 9 பேர் கூட வராதா? அப்ப அவ்வளவு பெரிய நபிமார் அவர்கள் எல்லாம் கூட எவ்வளவோ வருஷங்கள் சொல்லியும் கூட, அது 950 ஆண்டுகாலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து 90க்கும் கீழானவர்கள் தான் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிற போது, பாவியேன் அடியேன் நான் சொல்லி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள? ஆனால் யாராகிலும் ஒருவருடைய உள்ளத்தில் அது போய் தைத்து விடாதா? யாராவது ஒருவருக்காவது அந்த சிந்தனை தெளிவை தந்து விடாதா? அந்த ஆதங்கத்தில் இன்னும் சொல்ல போனால், நாளைக்கு மகசர் மைதானத்திலே வல்ல அல்லாஹ் நிறுத்தி வைத்து கேட்பானே, உனக்கு இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தேனே, என்னுடைய கவுமுக்கு என்ன செய்தாய்? கேட்பானா மாட்டான்? தமிழகத்திலேயே பெருமைக்காக அல்ல, எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாவுக்கு. தமிழகத்திலேயே தமிழ் இஸ்லாமிய இலக்கியத்திலேயே தமிழகத்திலே தமிழ் இலக்கியத்திலே PhD டாக்டர் பட்டம் பெற்ற முதல் முஸ்லிம் இந்த எளியவன் தான். அப்ப இவ்வளவு பெருமையை கொடுத்தால், எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தால், இது யார்? நான் பூஜ்யம், அல்லாஹ் கொடுத்த அறிவு, பூஜ்யமாக இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் பூஜ்யமாகத்தான் திரும்ப வேண்டும். போஸ்ட்மேன் வந்தான், பார்த்திருக்கலாம் நம்ம ஊர்ல போஸ்ட்மேன் சைக்கிள்ல வருவான், முன்னால ரெண்டு பை, பின்னால கேரியர், இல்ல கேரியருக்கு பக்கத்துல ரெண்டு பை, அவ்வளவு லெட்டர் இருக்கும். அவ்வளவு லெட்டரையும் கொண்டு போய் இது என் வீட்டுக்கு சொந்தமானதுன்னு கொண்டு போக முடியுமா? அங்கங்க பட்டுவாடா பண்ணிட்டு வெறுங்கையா தான் போகணும். அது மாதிரி அல்லாஹ் கொடுத்த அறிவை, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் என்னென்ன நிகமத்தை கொடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் இங்கே கொடுத்து விட்டு பூஜ்யமாக போனால்தான், அங்கே ஜீரோவாக போனால்தான் ஹீரோவாக முடியும். அந்த எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய ஓப்பினாடி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அருமை சகோதரர்களே, இந்த சிந்தனை வந்து கண்டபடியாக சிதறி கிடக்கிற காரணத்தினாலேதான் நம்மால் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியவில்லை. இந்த சிதறல்களை எல்லாம் கட்டுப்படுத்தி, ஒருமுகப்படுத்தி, ஒன்றுபடுத்தி கொண்டு வருவதிலேதான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனா கான்சென்ட்ரேஷன் பவர், கான்சென்ட்ரேஷன் வேணுங்க. நாம சாதாரணமாக எப்படி என்று சொன்னால், ஒன்று கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம், அல்லது எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம், நிகழ்காலத்தில் இருக்கவே மாட்டோம். ஒன்று நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா நடக்க போறதை நினைச்சுட்டு இருப்போமே தவிர இப்ப செய்து கொண்டு இருக்கிறதா கவனம் இருக்காது. இதுதான் நம்ம தோல்விக்கு காரணமே. நீ உன் வியாபாரத்தில் தோல்வியா, உன் வேலையை நீ சரியா செய்ய முடியலையா, அதுக்கு என்ன காரணம்னா நீ என்ன செய்றியோ அதுல கவனம் இல்லாம பழைய காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ ஏதாவது சிந்தனையிலோ இப்படி சிதறி கிடக்கிறாயே, அந்த சிதறிய சிந்தனை தான், சிதறல்களோடு உள்ள கவனம் தான் உன்னை எதையுமே ஒழுங்காக முழுமையாக செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதை நீ தூக்கி எறியணும், இதை களையணும். அதை என்ன செய்யறதுன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் கொண்டு வரணும். கான்சென்ட்ரேஷன் பவர் எல்லா சிதறல்களையும் நம்ம நினைக்கிறோம் பள்ளி வாசலுக்குள்ள வந்த உடனே சொல்றோம்ல, எப்பா நீ பள்ளி வாசல் நுழைஞ்சண்டா தொழுதண்டா, மனசு ரொம்ப லேசாயிருச்சா. எத்தனை பேர் சொல்றோம் ரொம்ப வருது இல்ல, எப்பா இன்னைக்கு பள்ளி வாசல்ல வந்து தொழுதல மனசு லேசாயிருச்சு. ஏன் நீ வீட்டிலேயே தொழுவதை விட பள்ளி வாசலிலே வந்து தொழுவதிலே நன்மை கூட இருக்கிறது என்று சொல்வது எதற்காக, எதற்காக சிந்தித்து பாருங்கள். ரொம்ப பேரு வீட்டிலே தொழுவதை காட்டிலும் பள்ளி வாசலிலே ஜமாத்தாக தொழுவதிலே ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றமே தவிர அதனுடைய விஞ்ஞான உண்மை ஒன்று தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் நாம தொழுகிறோம், தொழுகிற பொழுது வீட்டில் அங்க இருந்து வேலைக்காரர் வீட்டுக்காரர் திட்டிக்கிட்டு இருக்கா, சத்தம் கேட்குதா இல்லையா? ஒரு பக்கம் பக்கத்து அறையில் டிவியை போட்டுக்கிட்டு இருக்கான், அந்த பாட்டு சத்தம். இன்னொரு பக்கம் ரோட்ல காய்கறிக்காரர் கத்திக்கிட்டு போறான், அந்த சத்தம். இன்னொரு பக்கம் பார்த்தா பஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற சத்தம், ரயில் ஓடிக்கிட்டு இருக்கிற சத்தம். இப்படி பல்வேறு கூச்சல்கள், பல்வேறு சத்தங்கள், இப்படி எல்லா விதமான பல்வேறு வகையான சத்தங்கள் இருக்கிற போது நீ தொழுகையில எதை அடைய வேண்டுமோ அதை அடைய முடியாமல் உன்னுடைய கவனம் பூரா சிதறி போயிடுது. உன் கவனம் பூரா சிதறி விடுது. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட தேவையில்லாத வைப்ரேஷன்ஸ், அதிர்வு அலைகள், நமக்கு தேவையை கண்ட கண்ட அதிர்வு அலைகள். நல்லா நினைச்சு பாருங்க, கும்பிருட்டு கும்பிருட்டு அமாவாசை இருட்டு எல்லாருதே கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு, இருட்டாயிருச்சு, இல்லை வீட்டை திறந்து லைட்டை போடணும். அந்த கும்பிருட்டில் ஒரு ஆளை எழுந்திருச்சு, லைட்டை போடப்பா சுவிட்சை போடு அப்படின்னு சொன்னா அமாவாசை இருட்டில் கருப்பு பெயிண்ட் அடித்த வீட்டில் கண்டங்கரேன்னு இருக்கிற வீட்டில் உள்ள விட்டு லைட்டை போடு சுவிட்சை போடுன்னு சொன்னா எத்தனை தடவை தடவுவான்? அது மாதிரி தான் வீட்டிலே இருந்து நாம் செய்கிற சில காரியங்கள் தொழுகை உள்பட கண்டபடி கவனம் சிதறி போயிருக்கோம். கண்ட கண்ட அலைகள், அதிர்வு அலைகள், நம்ம மூளையை பாதித்த அதிர்வாலைகள், சுற்றி கொண்டிருக்கிற அதிர்வாலைகள், எல்லா அதிர்வாலைகளுக்கு மத்தியில் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியவில்லை. ஆனா அதே நல்ல லைட் வெளிச்சம் இருக்கு, போய் அந்த சுவிட்சை போடுப்பானா டக்குன்னு போய் போறோம். அதே மாதிரி இங்க என்ன, பள்ளிவாசலுக்குள்ள வந்த உடனே இங்க எல்லா அதிர்வாலைகளும் வெளியிலே நின்றுச்சு. இங்க உள்ளுக்குள்ள ஓதப்பட்ட இறைவசனங்களின் அதிர்வலைகள் மட்டுமே சுத்திக் கொண்டிருக்கின்றன. இறைவசன அதிர்வலைகள் மட்டுமே, அந்த இறை ஞான அலைகள் மட்டுமே, அதிர்வுகள் மட்டுமே இங்கே இருக்கின்றன, மற்ற இதெல்லாம் கொண்டு வரவில்லை. அப்போ இந்த ஞான அலைகள், அதிர்வு அலைகள் அத்தனையுமே இறை பற்றியதாகவே இருக்கிற போது அங்கே நீ வந்து தொழுகிற போது உடனடியாக உன்னால் எப்படி அந்த லைட் சுவிட்ச டக்குன்னு போடுறியோ அதே மாதிரி இங்க சேர முடிகிறது, அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால இப்படி தொழுவதிலே நன்மை கூடுதலாக இருக்கு. மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல, ஆனா நான் சொல்லுகிற விஷயம் இதுக்காக மட்டும், சிந்தனை சிந்தனைக்காக மட்டும்தான். அப்ப இவ்வளவு சிதறல்களுக்கு மத்தியில் அந்த கான்சென்ட்ரேஷன் பவரை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் பெரிய பெரிய மெடிடேஷன் கிளாஸுக்கு போறாங்க, யோகா கிளாஸுக்கு போறாங்க, தியானம் செய்யறாங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸுக்கு போறாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸுக்கு போறாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸுக்கு போறாங்க. இவ்வளவு எதுக்கு? கான்சென்ட்ரேஷன் பவரை, அதாவது கண்ட கண்ட வகையில் அதிர்வாலைகள் இருக்கிறதெல்லாம் நீக்கி ஒரு புள்ளியிலே வந்து அந்த கவனத்தை அப்படியே வைத்தல், அதுக்காக போறாங்க. அதுக்கு வகுப்புலாம் எவ்வளவு தெரியுங்களா? 25,000 30,000 ஃபீஸ், 25,000 30,000 கொடுத்து ஃபீஸ் பண்ணி அந்த கான்சென்ட்ரேஷன் பவரை வாங்க வச்சுறதுக்காக கஷ்டப்படுறாங்க. தியானம் என்றும் யோகா என்றும் மற்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்றும் இவ்வளவு செய்யறாங்க. அல்லாஹு தாலா 3 நிமிஷம் தொழுகையில நமக்கு அதை கொடுத்துறோம். அதுதான் 3 நிமிஷம் தொழுகையில். ஆனா ஞான பெருந்தகை அஜரத் சொன்னதை மாதிரி எப்படி தொழ வேண்டும் என்று தெரியாத காரணத்தால் நாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே தொழுகையிலே உடல் இருக்கிறதே தவிர உயிர் இல்லை, உருகு இல்லை. நாம வெளியில கையை கழுவுகிற பொழுது வெறும் கையுடைய அழுக்கை மட்டுமா நீக்குகிறோம், இந்த உலக அழுக்குகள் அத்தனையும் சேர்த்து கை கழுவுறோம், எத்தனையும் கை கழுவுறோம். அதை விட்டுட்டு வருகிற போது உள்ள நுழைகிற பொழுது உலகத்திலே இருக்கிற அத்தனையுடைய நினைவுகளையும் விட்டு விட்டு இறை நினைவு மட்டுமே ஏதி உள்ள வரணும், உள்ள வரணும். ஆனா நமக்கு என்ன ஆகுது, நான் அடிக்கடி சொல்வதை போல அதற்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தனா ஓதி அல்ஹம்து சூரா இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறோம். துணை சூறாவுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே ஆகா கடைக்கு இன்னால வர சொல்லி இருந்தம்மா வந்திருப்பானா, இந்நேரம் நினப்பு வந்துருச்சு. இன்னைக்கு வீட்டில் பிரியாணி ஆக்க சொல்லி இருந்தம்மா வெள்ளிக்கிழமை ஆச்சு ஆக்கியிருப்பாளா மாட்டாளா சிந்தனை வருது. நம்ம ஊரா இருந்தா ஆகா வெளியில செருப்பை போட்டு வந்தனே பேட்டால நேத்தானே வாங்கினேன் 299 ரூபா 95 காசு ஆச்சு இருக்குமா எவனாவது களவாடிட்டு போயிருப்பானா. அதாவது இரண்டு ஞானிகள் துறவிகள் பயணப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நடுவழியில ஆற்று கடக்கணும், ஆற்றுல வெள்ளம் போகுது. அப்ப ஒரு பெண் வந்து அவங்கள்ட்ட உதவி கேட்கிறான், துறவிகளே நான் காலையில வரையில இந்த ஆற்றுல வெள்ளம் இல்லை, நான் வந்துட்டேன், ஆனா இப்ப வெள்ளம் வந்துருச்சு திடீர்னு, நான் அக்கறைக்கு போகணும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, என் கணவன் காத்து கொண்டிருப்பான், தயவுசெய்து உங்களில் யாராவது ஒருவர் என்னை சுமந்து கொண்டு அந்த கரையில கொண்டு போய் விட்டுட்டா நல்லது. அப்போ ஒரு துறை சொன்னா, பெண்ணனும் மாய பிசாசு, இது எனக்கு சோதனை, போப்போ உன்னை தொடக்கூடாது, ஏன் பார்வையால் கூட தீண்டக்கூடாது, அப்பால் போ அப்பால் போ என்று வரட்டு. இன்னொரு துறவி மனம் கனிந்து போய், இல்லை இல்லை நான் அவனை கூட்டிட்டு போறேன், நான் சுமந்து கொண்டு போறேன். அட பாவி நீ துறவியரா, எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்திருக்கிற நீ இந்த பெண்ணை தூக்கி கொண்டு போகிறேன் என்று சொல்கிறாயே, பாவியாகி விடுவாயடா. பரவாயில்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை, கொண்டு போய் விட்டுட்டான். அந்த பெண்ணு போய்விட்டா, இவங்க போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஆள் கேட்கிறான், என்னத்தை இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, என்னத்தை இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, ஒரு பெண்ணை எப்படி தொட்ட, எப்படி உதவுல தாங்கின, எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த காட்சி, அசிங்கமாகி விட்டது, இனி உன்னுடைய துறவு குளம் போலி பொய், பதில் சொல்லவே இல்லை, போய்கிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணி திரும்ப நச்சரிப்பு, அமைதியாக இந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்து விட்டு அந்த துறவி சொன்னார், நான் அந்த பெண்ணை ஆற்று கரையிலேயே விட்டுட்டு வந்துட்டேனே, நீ இன்னுமா சுமந்துக்கிட்டு வர்ற. அது மாதிரி வாசலிலேயே விட்டு விட்டு வர வேண்டியவற்றை எல்லாம் பள்ளி வாசலுக்குள் கொண்டு வந்து நினைத்து பார்க்கிறோமே, அதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம். ஆனால் நாம் மனிதர்கள், நமக்கு சிந்தனை வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும், வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒரே ஒரு வினாடி அவனை நினைச்சு, நம்ம ஒரே ஒரு வினாடி நினைச்சிட்டா கூட நம்ம தொழுகின்றது தெரியுது, அதுல சந்தேகமே இல்லை, நாம நம்ம கடமையை செஞ்சிடறோம். சோ ஒரே ஒரு செகண்ட் தனா ஓதும் போது அப்படி நினைச்சிட்டா கூட நம்மளுடைய தொழுகை நிறைவேறி, அதுல எல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுல லயிக்கணும்ல, வெறும் சடங்குல மட்டுமே இருக்கக்கூடாது, குனிகிறதிலையும் நிமிர்றதிலையும் விரல ஆற்றுறதிலையுமா நம்முடைய இஸ்லாம் இருக்கிறது? பாவிகள் நம்முடைய சிந்தனையை சிதற விடுவதற்காகவே ஆட்டுகிறாங்க. எங்க நீ அல்லாட்ட சேர்ந்துருவியோன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய ஓப்போனை கழிச்சிருமோன்னு நம்மள இப்படிலாம் அந்த யூதர்கள் செய்த சதி நம்மளை எல்லாம் இப்படி சேர விடாம பண்ணணும், குழப்பங்களை ஏற்படுத்துறது. தொப்பி போடாம கூட தொழலாம், எல்லாரும் நம்ம தொழ ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப பேர் தொழுகிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னா எதுக்கெடுத்தாலும் வாதம், எதுக்கெடுத்தாலும் தர்க்கம், எதுக்கெடுத்தாலும் வரியா பேசுவோமா மேடப்படுவோமா வா. சுபஹானல்ல, அதபு இல்லாமல் அமல் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் உங்களுடைய தொழுகை இருந்து பயன் இல்லை. அதபு இல்லாமல் அமல் இருக்குமேயானால் அதற்கு நன்மை கிடையாது. ஏனென்று சொன்னால் அமல் என்பதே அதபில் தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும். நம்மை படைத்து உனக்கு முன்னால வந்து நிற்கிறோம், எப்படி நாம இருக்கணும்? ஒன்றே ஒன்றே மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே, நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே பம்பாய் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்தது. என்ன வழக்கு என்று சொன்னா, பள்ளி வாசலுக்கு முன்னால தாரட்டப்பட்ட மோளம் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போறாங்க. இப்படி அடித்துக் கொண்டு போகக்கூடாதுன்னு வழக்கு. இத வெள்ளக்கார நீதிபதி உட்கார்ந்து அமர்ந்து இந்த வழக்கை கேட்டுக்கிட்டு இருக்கார். இதுல முஸ்லீம்களுக்காக வாதாடுகிறவர் யார் என்று சொன்னா, காயிதே ஆசம் முகமது அலி ஜின்னா. இந்துக்களுக்காக பெரிய பெரிய வக்கீலங்க நிற்கிறாங்க. இதுல வாதாடுகிற ஒரு முறை அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எப்படி குனிந்து நிமிர்ந்து மண்டியிட்டு தொழுகிறார்களோ அதை போல தாரை தப்பட்டை அடித்து பகை கொட்டி வணங்குவது என்பது எங்கள் மரபு. எங்கள் மரபுப்படி நாங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டு செல்கிறோம், தாரை தப்பட்டை அடிக்கிறோம், மேலதாளம் கொட்டுறோம். இது எங்களுடைய வழக்கம், எங்களுடைய வணங்குதல் முறை, அதை செய்து கொண்டு போகிறோம் என்று அவர்கள் அங்கே வாதாடுகிறார்கள். காயிதாசன் முகமது அலி ஜின்னா சாஹிப் அவர்கள் வாதாடுகிற நிலை வந்தது. வந்தார், தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போய் அமர்ந்தார். அதாவது நாங்க எப்படி இப்படிலாம் தொழுகிறோம். திரும்பவும் அவர் வந்து பயங்கரமாக வக்கீல் வாதாடுறார். யாரே அந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்த வக்கீலே அவர்களுக்காக வாதாடுகிறார். நாங்கள் இப்படி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு வேக வேகமா வாதாடுகிறார். வாதாடிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் பேனாவை எடுத்து, யார் ஜின்னா சாஹிப் அப்படின்னார். இப்படின்னார், திரும்பி இவர் முறைச்சிட்டு மறுபடியும் பேசினார். திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜின்னா சாஹிப் அப்படின்னார். ஆத்தம் தான் முறைச்சு பார்த்துட்டு திரும்ப வேக வேகமா தன்னுடைய கருத்துக்கள் சொன்னார். திரும்பவும் அப்படின்னார். உடனே வந்துருச்சு அவருக்கும், நீதிபதி அவர்களே பார்த்தீர்களா எவ்வளவு முக்கியமான வழக்கு, எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக நான் உங்களிடத்தில் என்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் இப்படி என்னுடைய கவனத்தை திசை திருப்புவது போல பேராவில இப்படி அடித்து அடித்து இவர் என்னை தொந்தரவு செய்கிறார், கண்டி எங்கள் நீதிபதி அவர்களே. அமைதி எழுந்திருச்சு ஜின்னா வந்து அமைதியாக வந்து வந்தார் நீதிபதி. கணம், நீதிபதி அவர்களே, நீங்கள் ஒரு மனிதர், நான் ஒரு மனிதன், இவர் ஒரு மனிதர். இந்த மனிதர் மனிதராகிய உங்களிடத்தில் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற போது நான் சிறிய பேனாவை தட்டிய சத்தமே இவருடைய கவனத்தை சிதறடிக்கிறது என்று சொன்னால், நீதிபதி அவர்களே, பள்ளி வாசலுக்குள் முஸ்லீம்கள் தங்களை படைத்த இறைவனோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் இறைவனோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்படி மேலதாளமும் தாழை தப்பட்டையும் அடித்தால் அவர்கள் கவனம் சிதறி போகாதா? அவ்வளவுதாங்க, கேஸ் தள்ளுபடி ஆகிப்போச்சு. தாழை தப்பட்டை அடிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த இது நமக்கு தெரியாது, நம்ம என்னமோ புரிய நம்ம என் பள்ளிவாசல் முன்னால் அடிக்கக்கூடாது, கொட்டக்கூடாது, காரணமே அவனுக்கு தெரியாது. சண்டை வம்பு, அந்த கருத்தை உள்ளபடியாக எடுத்து சொன்னா புரிந்து கொள்வார்கள். எதற்காக சொல்லுவார்கள்? அப்படி கவனம் சிதறிக, நம்ம தொழுகிற போது கவனம் சிதறி போகிறது, கான்சென்ட்ரேஷன் பவர் நமக்கு கிடைக்கல. அதற்காக தானே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நம்மை படைத்த அல்லாவின் முன்னால் நாம் நிற்கிறோம், அவனோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்கிற நினைப்பிலே தொழுகை நடத்த, அல்லது அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நினைப்போடு இந்த கான்சன்ட்ரேஷன் பவரை வர வைக்க தாங்க 25,000, 30,000, 40,000 செலவு பண்ணி அவனுக்கு நாள முடியல, தோற்று போறானுங்க. இந்த கான்சன்ட்ரேஷனை மட்டும் ஒரு அப்படியே அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான், இல்ல அவனோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் முன்னால நிக்கிறேங்கிற சிந்தனையை மட்டுமே வைத்துக் கொண்டு அப்படியே இருந்தவன் சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துடும். இது எப்படின்னா, இது அனுபவித்தல், அனுபவிக்கணும், அந்த நிமிஷத்தை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும். வாழ்க்கையை வந்து அனுபவிக்காததுனாலதான் அவதிப்படுறோம். அனுபவிக்கணும், எது செஞ்சாலும் அனுபவிக்கணும். சோத்துல உட்காந்து தின்னுகிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம பொம்பளை வந்து சொல்லுவா, நாளைக்கு அரிசி இல்லைங்க, சோத்து போச்சு உனக்கு, அவ்வளவுதான் சோத்து. வீட்டை விட்டு அப்பதான் வெளியில புறப்பட்டுக்கிட்டே இருப்பான், நம்ம பொம்பளை வந்து கேட்பா உடனே, ஏங்க காய்கறிக்கு பணம் கொடுக்காம போறீங்க? அவ்வளவு நேரம் இருந்தாலும் என்ன, எதுனா இப்படி சிதறடிக்கிறது, அனுபவிக்கிறது இல்லை வாழ்க்கை. எதை செய்கிறோமோ அதை அனுபவிக்கணும், அனுபவிக்கணும். என்ன செஞ்சாலும் அதை அனுபவிக்கணும். சாப்பிட்றோமா, அனுபவிச்சு சாப்பிடும். நடக்கிறியா, அனுபவிச்சு நடக்கும். பேசுறோமா, அனுபவிச்சு பேசணும். கேட்கிறோமா, அனுபவிச்சு கேட்கணும். நான் எங்க காலேஜில் பையன்கள் சொல்லி கொடுப்பேன், சார் அந்த சார் போர் அடிக்கிறார் சார், ரொம்ப ஆர்வமா உட்காரு, என்னமா போர் அடிக்கிறாரு அப்படின்னு அவர் அப்படியே நினைச்சு பாரு. மனுஷன் எப்படிதான் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம இப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடத்துறானே, ஆகா அப்படின்னு அனுபவிச்சு கேள்டா. அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாவே கொஞ்சம் கொஞ்சமாவே அதுல லைஃப் வந்து விடும். அதுல லைஃப் வந்து அதான் வாழ்க்கை அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்க தெரியாதனாலதான் தோற்று போறோம். அப்போ அது மாதிரியான அனுபவித்தலோடு நம்ம இங்க உண்டாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த பவரோட நீங்க வெளியில போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த காரியம் செஞ்சாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துச்சுன்னா நீங்க தவறி போய் கூட கேஸ் கீழே போட மாட்டீங்க, தவறி போய் கூட உங்களுடைய ஞாபகம் பிசகாது, மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை 3 நிமிட தொழுகை நமக்கு தந்து விடுகிறது.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.